கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் காண்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:11. எசேக்கியேல் 36:11.
உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகுபடி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில்
நீங்கள் இருந்த நிலைமையில்
நான் உங்களை ஸ்தாபித்து
உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும்
உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன்.
அதனால்
நான் கர்த்தர் என்று
அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், இனிமேல் தான் அதை உங்களுக்கு கிடைக்க செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மலைகளுக்காக சொல்லப்பட்டது. அந்த அதிகாரம் ஆரம்பம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் மலைகளை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல் என்று சொல்லுகிறார். அப்ப மலைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி மானிடராகிய நமக்கு பொருந்தும் என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்போ. அந்த நாட்கள் தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள், தேசத்துக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் இருந்தார்கள், ராஜாக்களை எச்சரிக்கிற தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள், ஜனங்களுக்காக மலைகளிலே தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அமாவாசை நாளை அடையாளமாக வைத்து கீழே இறங்கி அவருடைய பிரச்சனைகளுக்காக காரியங்களை வெளிப்படுத்தின தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். ஆனால் இந்த தீர்க்க தரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து அடிக்கடி கர்த்தர் சொல்ல, நீ பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, மலைகளுக்கு போ, மலைகளை பார்த்து தீர்க்க தரிசனம். கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் போல தோன்றும், ஆனால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அப்ப இந்த மலைகளை பார்த்து சொன்னது அது நமக்குத்தான். இப்போ நம்ம ஆட்சி செய்கிற அம்மையார் இருக்கிறார்கள், அவர்கள் கடந்த நாளில் ஒரு அறிக்கை செய்தார்கள், ஊட்டிக்கு 30 கோடி ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று சொன்னார்கள். உடனே பணத்தை 30 கோடி எடுத்துக்கொண்டு மலையில ஏறி அந்த ஊட்டி என்ற போர்டு வந்தவுடனே அதை வைத்து விட்டு வந்துடுவாங்களா? அவன் ஊட்டி என்று சொன்னது எதை குறிக்கிறது? அந்த ஊட்டியில் உள்ள மக்களைத்தான் குறிக்கிறது. அப்ப இந்த இஸ்ரவேல் மலைகள் என்று சொல்லப்படும் போது அந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தான் அது குறிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வீடு எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? தரையில் கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு குளிமுசலை போல கண்மலையின் மேல் நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், என்றைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்ததோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமோ, அப்பொழுதே புத்தி வந்தது. பயப்பட ஆரம்பித்த பிறகு ஞானம் வந்தது. ஆனால் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு நாம எங்கே கட்டி இருக்கிறோம் நம்முடைய வீட்டை? கண்மலையின் மேல் கட்டி இருக்கிறோம். அப்ப அந்த கண்மலை அது இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் அந்த மலை என்று குறிப்பிடப்படுகிறது. அவை தாவீது தீர்க்கதரிசன பாடலை பாடுகிறான், சங்கீதம் 18:2 உங்களுக்கு தெரியும், என் கண்மலையும் கோட்டையும் ஆனவர். அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவே. அதை பவுல் பின்னாளில் நிருபங்களில் அதை உறுதிப்படுத்துகிறார். ஏசையாவன் சொல்லுகிறார், யெகோவா என்ற நித்திய கண்மலை. அப்ப அந்த கண்மலையின் வெடிப்பில் இன்றைக்கு நாம் வந்து தங்குகிறோம். உன்னத பாட்டு 2:14 கண்மலையின் வெடிப்பில் வந்து தங்கும் என் புறாவே. இந்த புறா என்றால் விசுவாசி, ஆவிக்குரிய மனவாட்டி. அந்த நாட்களில் நாம் காக்காவை போல இருந்தோம். ஏனென்றால் தாவீது சொல்வது போல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நோவாவுடைய பேழையில காக்காவும் இருந்தது, புறாவும் இருந்தது, ரெண்டும் செயல் புரிந்தது. அந்த காக்கா தான் நாம. காக்கா என்ன செய்யும்? நல்லதையும் சாப்பிடும், அழுகி போனதையும் சாப்பிடும். நம்ம கேஸ் தான், நாம தான் நல்லதையும் பேசுவோம், பொல்லாப்பையும் பேசுவோம். நல்லதையும் சிந்திப்போம், செயல்படுத்த மாட்டோம். பொல்லாததையும் சிந்திப்போம், செயல்படுத்துவோம். அதான் நம்ம காக்கா கூட்டமா தான் இருந்தோம். என்ன காக்காவுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு விசேஷ குணம், திருடுறதையோ அது எடுக்கிற ஆகாரத்தையோ மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிட்டு கொடுக்கும். அந்த வகையில காக்கா நம்மளை விட கொஞ்சம் பெஸ்ட். ஹல்லேலூயா. அப்ப காக்காவை போல இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆண்டவர் தன் ரத்தத்தை நம்ம மேல ஊற்றினார். கருப்பா இருந்த நாம் இப்பொழுது வெண்புறாவாய் மாறிவிட்டோம். இது தேவனுடைய அதிசயம். சிலவங்க சொல்லுவாங்க, இவனா எப்படி, நம்பவே முடியலையே. நான் சமீபத்தில் எங்க ஊருக்கு போயிருந்தேன், நீண்ட காலத்துக்கு பிறகு ஒருவரை சந்திக்கிறேன். என் கல்லூரி வாழ்க்கையில அவர் ஒரு கம்பெனியில அக்கௌண்டண்டா இருந்தார். நாங்க ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுவோம், ஒரு 20 கிலோமீட்டர் எங்க ஊர்ல இருந்து நான் கல்லூரிக்கு ட்ரெயின்ல போனோம். அங்க வழியில ரெண்டு பெரிய கம்பெனி இருக்கு, பிளாஸ்டிக் ரெசின்ஸ் கம்பெனி DCW என்று சொல்லி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனிகள் ஒன்றான ரெண்டு கம்பெனி அங்க இருக்கு. அதுல வேலை செய்வர்கள்லாம் வருவாங்க. அவர் அப்படி வரும்போது எங்களுடைய அந்த விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் இதெல்லாம் கவரப்பட்டு எங்களுக்கு நல்ல நண்பராய் எங்களை நல்லா செலவு பண்ணுவார், எங்களை பாட விட்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டு வருவார். அவர் அப்படிப்பட்டவர். அவர் பேர் சொக்கலிங்கம். இப்பொழுது அவர் ஓய்வு பெற்று எங்க ஊர் பகுதி பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கிறார். நான் இப்பொழுது ஊருக்கு போயிருக்கிறேன். என் மனைவி நானும் ஊரில் ஒருவரை பார்க்க அப்படி தெருவில் போய்கொண்டிருக்கிறோம். அவரை பார்த்தும் நான் கண்டுபிடித்து விட்டேன், அவருக்குன்னே தெரியல. ஏன்னா அவருக்குடைய நினைவுகள் எல்லாம் என்னுடைய இளமை பருவம் தான் இருக்கும். இந்த முதுமை பருவம் அவருக்கு கண்டுபிடிக்க முடியும். நான் கண்டுபிடித்து, சார் சொக்கலிங்க சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். உடனே நீங்க யாரு, நீங்க யாருங்க, நீங்க யாரெல்லாம் சொல்லாதீங்க, நீ யாருன்னு கேளுங்க, நான் தான் அந்த ரூபன். ஆ ரூபனா உடனே சொல்லிட்டு, நீ இப்போ பெரிய போஸ்ட்ல இருக்கியே, எந்த போஸ்ட்ல இருக்கிற, எந்த ஊர்ல கலெக்டரா இருக்க, அவரு வரங்க. அவரு கூட அவ்வளவு தரிசனம் ஏமால இருந்திருக்கு, ஆனா எனக்கு அந்த தரிசனம் வாழை நாட்கள் இல்ல. அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு ரிட்டையர் ஆயிட்டியா, அது எப்படி எல்லாம் கேட்டார். அதையும் கேட்டுட்டு என் மனைவி பார்த்து இது உன் மகளான்னு கேட்டார். அதுதான் பெரிய வெக்கம், ஏன்னா எங்க இருந்திருக்கும் அப்படி ஒரு பொருத்தம் உண்டு. மகள் இல்லங்க, என் மனைவி தான். அவருக்கு ஒரே ஆச்சரியம். சரி நீ என்னதான் இப்போ அவருடைய நினைப்பு, என்னுடைய கல்லூரி படிப்பை பார்த்து சில தாழ்ந்தங்களை பார்த்து நான் பெரிய லெவல்ல எப்படியோ ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருக்கிற நினைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இல்ல, நான் இப்போ அவருக்கு புரியணுமேங்கிறக்காக நான் சுவிசேஷகனா இருந்தாலும், ஏன்னா எங்க ஊர்லாம் போதகர்கள் இவர்களை ஐயர்ன்னு சொல்லுவாங்க, ஐயர் ஊழியக்காரரை அல்லது பிரசங்கம் பண்றவங்களெல்லாம் ஐயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தான் எல்லாருக்கும் புரியும் மக்கள். உடனே நான் இப்போ ஐயரா மாறிட்டேன். அவர் சைக்கிள்ல வந்தாரு, சைக்கிள் அப்படியே விட்டாரு, ரெண்டடி பின்னால போயிட்டாரு. போயிட்டு இப்படி தூரத்துல இருந்து பாக்கிறாரு, தீண்ட தகாத மாதிரி. ஏமா இவன் ஐயரா மாறிட்டானாமா, இவன் ஐயரா மாறிட்டானா, என்னால நம்பவே முடியலையே. இதுதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய இளமை காலத்தை அவர் அறிந்தவர். நீங்க ஊழியக்காரனா பாக்குறீங்க, அவர் என்னை இளமை காலத்தில் பார்த்தவர். அவன் இளமை காலத்தில் நான் ஒரு வேலைக்கு எதுக்க தகுதியுடையவனா இருந்திருக்கிறேன். ஒரு உன்னதமான ஊழியக்காரனுடைய வேலை செய்வதற்கு நான் தகுதி இல்லாதவனாய் இருந்திருக்கிறேன். ஏன்னா அப்ப நாங்க காக்கா சிறகடித்து பறக்கும் காக்கா கூட்டம். ஆனா இப்பொழுதோ இயேசுக்கு ரத்தம் கழுவப்பட்டபடியினால் இன்னைக்கு நான் புறாவா மாறிட்டேன். ஆனா அந்த புறாவை வல்லூறு எப்படியாவது அடிச்சு சாப்பிடணும் பாக்குது, சுத்தி சுத்தி வருது. அதனால அந்த புறாவுக்கு வேற வழியே தெரியல. அது போய் இப்ப அந்த கண்மலையின் வெடிப்பில் உண்டாயிருக்க பிளவில் போய் தங்கியிருக்கிறது. அந்த புறா தான் நீங்களும் நானும். நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, உன்னதமான சட்டை நிழலுக்கு நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அந்த கண்மலை பிளக்கப்பட்ட கண்மலை இயேசு கிறிஸ்து, அதுல காக்கா போய் தங்காது. புறா எப்பொழுதுமே உயர்ந்த இடங்களில் தான் கூடு கட்டும். ஒன்று ஊரின் ஆலயமாக இருக்கும், இன்னொன்று ராஜாவின் அரண்மனையின் ஒப்பருகையாக இருக்கும். இந்த ரெண்டு இடத்தை தவிர புறா வேற எங்கேயுமே கூடு கட்டாது. இன்னைக்கு நாம எங்க நம்மளுடைய வீட்டை கட்டியிருக்கிறோம், அந்த கண்மலையின் வெடிப்பில். இது உன்னத பாட்டில் மிக அழகாய் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப இந்த பிளக்கப்பட்ட கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நீங்களும் நானும் புறாவை போல இருக்கிறோம். இந்த புறாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, மணவாட்டி, ஆவிக்குரிய மணவாட்டி. அப்ப இன்றைக்கு நாம் மணவாட்டி ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் வருவார், ஒரு நாள் வருவார். அவர் எப்படி வருவாராம், மணவாளனாய் நியாயாதிபதியே வந்து மணவாளனாய் மாறுகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகள் நீங்களும் நான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிற்று, அதனால அவர் ஒரு முத்திரம் போட்டிருக்கிறார். அவர் தானே சொன்னார், உன்னை நான் முத்திர மோதிரமாக வைப்பேன். நமக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா ஒரு சால்வைய, நீதியின் சால்வையை நமக்கு போட்டிருக்கார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளம். அப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க என்கேஜ்மெண்ட்ல ஆயாச்சு உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க மணவாட்டி. ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப மிகுந்த சந்தோஷமான காலம் தெரியுமா? பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு தேதி குறிச்சிருவாங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும், கல்யாணம் வசதி போல 2 மாசம் 3 மாசம். இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான காலம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க? இப்ப உங்களுக்கு தெரியுது, அதுக்கு பிறகு உள்ள காலம் மகா உபத்திரவத்தின் காலம், அதுலதான் கத்தாம புடம் எடுக்கலான்னு வைங்க. ஆனா வாழ்க்கையில மிக சந்தோஷமான காலம் எது? ஏன்னா யாருக்கு அந்த அனுபவமே இல்லையா? என்ன இது, நீங்க வாழ்க்கைய உங்களை வாழவே தெரியலன்னு நான் நினைக்கிறேன். நானே வெக்கப்படாம சொல்றேன், எனக்கு 4 மாசம் கேப் விட்டாங்க. அந்த 4 மாசம் 4 மணி நேரமா போன மாதிரி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு 4 நாள் 40 வருஷம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதான் வாழ்க்கை. வாழ்க்கை உண்மையா தான் நம்ம பேச கத்துக்கணும், சும்மா போலியெல்லாம் பேசக்கூடாது. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். வாழ்க்கையில் 2 காலம் மறக்க முடியாது. ஒன்று மாணவர் பருவம், அந்த கல்லூரி வாழ்க்கை அல்லது +2 அந்த படிக்கிற அந்த மாணவர் பருவம். அதுக்கடுத்தது இந்த என்கேஜ்மெண்ட் டேஸ் தான், அது மிக சிறப்பு. அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மாணவாட்டிகளாக நியமிக்கப்பட்டிருக்கோம். அப்படி நியமிக்கப்பட்டிருக்க நீங்களும் நானும் ஏன் துக்கமுகமா இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நியமிக்கப்பட்ட மனவாட்டி வரப்போற புருஷன் எப்படிப்பட்டவனோ தெரியாது, ஆனா நமக்கு வரப்போற மனவாளன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியுமே. தெரிஞ்சும் நாம எப்படி வாழுகிறோம்? துக்கமாகமா விளக்கணை குடிச்ச மாதிரி அப்படியே அழுது வணிஞ்சுக்கிட்டு எதுக்கெடுத்தான் அழுக? ஒரு துதிச்சாலும் அழுதுகிட்டே துதிக்கிறது, ஜெபிச்சாலும் அழுதுகிட்டே ஜெபிக்கிறது, வேத வாசாலும் அழுதுகிட்டே முறுமுறுத்து குடும்பத்து ஜெபத்தை பண்றது கத்தருக்கு பிரியம் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். யாருக்கு தான் என் பாடு இல்லை? பாடில்லாத ஒரு மனுஷனை சொல்லுங்க பாப்போம். புத்தர் கேட்ட மாதிரி நான் கேட்கிறேன், பாடில்லாத மனுஷன் யாரும் இல்ல, எல்லாருக்கும் பாடுதான் இருக்கு. உங்களை காட்டில எங்களுக்கு அதிகமாவே இருக்கு, ஆனா ஆதன்மத்தில சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க பாடுகளான்னு சொன்னீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க, ஆனா அதன் மத்தியில சந்தோஷமா இருக்கிறேன் என்றால் நான் அவருக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டி. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அவருக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டியா இருக்கிறீர்கள். நம்முடைய மனவாளன் எப்பொழுதுமே மனவாட்டிக்கு கொடுத்துதான் பழக்கம். பொதுவாக திருமண நாட்களில சீர் வரிசை என்று சொல்லுவார்கள். சீர் வரிசை, தங்கள் தகுதியையும் அந்தஸ்தையும் காண்பிப்பதற்கு வசதியாக சீர் வரிசை செய்வார்கள். அதனால்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சில சீர் வரிசைகளை தருவார்கள். இன்னைக்கு உலகத்துல மணவாட்டி தான் சீர் வரிசையை மணவாளனுக்கு கொண்டு போகணும், அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடைமுறையில் இருக்கிற இயல்பு. ஆனா நம்முடைய தேவனும் வேத நாயகன், வேதத்துக்கு வித்திட்டவர். ஆதியாகமம் 24:53 ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எலியேசர் அதை நிச்சயம் பண்ணுகிறான், ரெபேக்காளை நிச்சயித்தாயிற்று, வாய்ப்பரப்பை கேட்டாயிற்று, ஒத்துக்கொண்டால் புறப்பட போகிறார்கள். உடனே இவன் தன் பையை திறந்து கடகங்கள் தங்க ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட அந்த ரெபேக்காளுக்கும் அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கும் அவன் எடுத்து கொடுத்தானான். அல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சில சீர் வரிசைகளை தரப்போகிறார். அல்லேலூயா. இனிமே கல்யாணம் பேசும்போது மணமங்கிட்ட கேளுங்க, நீங்க தான் எனக்கு வேதத்தின்படி எங்களுக்கு சீர் வரிசை தரணும்னு கேளுங்க. இங்க உள்ள பழக்கம் எப்படியோ தெரியாது, தென் பகுதிகளிலாம் பொண்ணை பொறுத்தவங்க அவ்வளவுதான், அவங்க நிறைய செய்யணும், சீர் வரிசைகள்லாம் செய்யணும். ஒரு 5 விதமான சீர்களை செய்வார்கள். இது கொஞ்சம் உலக பிரகாரம் செய்தி போல இருக்கும், அதனால ஆவிக்குரிய காரியமும் இருக்கிறது. 5 விதமான சீர் வரிசைகளை செய்வார்கள். முதல் சீர் என்ன தெரியுமா? அங்கே ஒரு வெண்கல பானை, அது வெண்கல பானையில தான் வைக்கணும். அதுல அரிசி, எதுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றி, அரிசி ஆகாரம், அதை சீராக கொடுக்கணும். தாய் வீட்டில இருந்து அந்த பொண்ணு அந்த மணவாட்டி அந்த மணவாளனுக்கு கொண்டு போகணும் வெண்கல பானை, அதுல அரிசி. அடுத்தது அங்க இனிப்பு, வாழ்க்கை இனிப்பா இருக்கணுங்கிறதுக்காக இனிப்பு வகைகள், அதுல ஏணி முட்டாயின்னு ஒண்ணு உண்டு. அது இல்லைன்னா பெரிய சண்டையே வந்துடும். அது எதுக்கு ஏணி முட்டாய் வைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த முட்டாய் நீங்க பாத்துருக்கீங்களே நம்ம தெரியல, திருநெல்வேலி சைட்ல கிடைக்கும் ஏணி முட்டாய் வச்சு அப்படி சோர்ல ஏறிடலாம், அவ்வளவு பெருசா இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஏறி போகணுங்கிறதுக்காக ஏணி முட்டாய் கொடுக்கறாங்களா தெரியல. அது இனிப்பு லட்டு இதெல்லாம் எண்ணி கொடுக்கணும். அடுத்தது கனி வகைகள், பழங்கள், அதுவும் 100,000 அது போட்டி போட்டு பழங்களை வண்டி பிடிச்சி ஏத்தி அனுப்புவாங்க. பழங்கள், அடுத்தது இந்த பண்ட பாத்திரங்கள் என்று சொல்வார்கள், சமையலுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள். அதுல அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு இருக்கணும், ஐந்து அரை வச்ச பெட்டி. அது வைக்கலன்னா அங்க பெரிய அறையே விழும், பெரிய சண்டையே வரும். அந்த அஞ்சரை பெட்டியில கொத்தமல்லி, சீரகம், தனியா, இந்த இது வெந்தயம், கடுகு, ஐந்து வகையான மசாலா ஜாமான் வைப்பாங்க. இன்னைக்குதான் நமக்கு ஆச்சி மசாலா, சக்தி மசாலா இருக்கு, நமக்கு எதுக்கு மசாலா, அஞ்சரை பெட்டிலாம் இப்போ. ஆனாலும் அந்த அஞ்சரை பெட்டி கொடுக்கணும், அஞ்சரை பெட்டி, அதோட சமையல் பாத்திரம். இன்னொன்று நட்டு முட்டு ஜாமான்கள், இன்னைக்கு அன்னைக்கு ஒரு பாய் தலையான இதெல்லாம் கொடுப்பாங்க. பீரோ இப்போ எல்லாம் எங்கெங்கெல்லாமோ போயிட்டாங்க, இப்போ டிவி காரு அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க. தட்டு முட்டு சாமம், இந்த ஐந்து விதமான சீர் மணவாட்டி கொண்டு போனோம். ஆனால் நம்ம வேதம் அப்படி சொல்ல, நம்முடைய மணவாளன் தான் நமக்கு சீரை தரப்போகிறா. நீங்கள் அவருக்காக நியமிக்கப்பட்ட மணவாட்டிகள், அவர் நமக்கு ஐந்து விதமான சீர்களை இந்த நாளிலே நமக்கு தரப்போகிறார். நற்சீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 144 144, அது கடைசி வசனம், இவ்விதமான சீரை பெற்ற சனம் பாக்கியம் உள்ளது. அப்ப அந்த இவ்விதமான சீர் அது என்ன சீர்? ஆனால் இங்கே பார்க்கிறோம், முந்தின சீரை பார்க்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு ஏற்கனவே சில சீரான காரியங்கள், முந்தின சில சீர்கள் நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது, சில புண்ணியங்களினால் நமக்கு கிடைத்தது. நம்முடைய முயற்சி, படிப்பு, உழைப்பு, சம்பாத்தியம், திராணி இவைகளினால் சில நமக்கு நல்ல சீர்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஒரு வீடு வேண்டும், வஸ்திரம் வேண்டும், ஆகாரம் வேண்டும், ஒரு வாகனம் வேண்டும், இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது. இதை மனிதன் நல்ல விதமாகவும் சம்பாதிக்கிறான், சிலர் என்ன செய்கிறார்கள், தகாத விதமாகவும் சம்பாதிக்கிறார்கள். எப்படியோ ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய இந்த ஆஸ்திகள், இந்த தேவையான அத்தியாவசியமான காரியங்கள் சீராக அவனுக்கு கிடைத்து விடுகிறது. இதெல்லாம் முந்தின சீர். யோபு என்ற பக்தன் இருக்கிறான், அவன் சன்மார்க்கன், தேவனால் நற்சாட்சி பெற்றவன். 29:2 வாசிங்கள், 29:2 யோபு.
சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும்.
எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இப்ப எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அவன் முன்னோர்கள் செல்வந்தர்கள், கிழக்கத்து புத்திரரில் அவனுக்கு இணையான செல்வந்தர் யாரும் கிடையாது. அவனுடைய முன்னோர்கள் மூலமாய் வந்த அந்த ஆஸ்திகள் அவனுக்கு இருக்கிறது, ஒட்டகங்கள், கழுதைகள், வேலையாட்கள் எல்லாம் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் மனைவி, 10 பிள்ளைகள், எல்லாம் வேலைக்காரர்கள், எல்லாம் ஆஸ்தி இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாசல் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது எல்லாம் போயிட்டு, இது எல்லாம் கத்திரவனுக்கு கொடுக்கவில்லை, இது அவன் மூலமாக. நல்லவன், நல்லா உழைத்தான், அவனுடைய முன்னோர்கள் வைத்து போன ஆஸ்திகள் அவனுக்கு கிடைத்தது, அதை அவன் வர்த்தக செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நினைத்தார் அவனுக்கு நல்ல சீரை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஹல்லேலூயா. ஏற்கனவேதான் அவனுக்கு நிறைய இருக்குதே, இல்ல, கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துக்கு முன்னென்று ஒரு பகுதி இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துக்கு முன்னால் நாம் சும்மா இருக்கவில்லை, உழைத்திருக்கிறோம், ஆஸ்திகளை சேகரித்திருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கணும், விட்டுடணும் நான் சொல்லல. ஆனா இனிமேல் கர்த்தர் தன் கரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. முந்தி உங்களுக்கு சுயம், முன்னோர்கள் ஆஸ்திகள் அதுதான் கிடைத்தது. ஆனா இனிமேல் நீங்க தான் உழைக்க போறீங்க, நீங்க தான் விதைக்க போறீங்க, நீங்க தான் அறுக்க போகிறீங்க, ஆனா விளைச்சுகிறது கர்த்தராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா இனிமேல் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது என்றென்றைக்கும் அவர் வருகையின் பரியந்தம் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். இந்த முந்தின சீர் சுயத்தில் வந்தது. இந்த ராமாபுரம் பகுதிக்கு போகும்போது அந்த பகுதி ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் யாரை குறித்து சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு இல்லாத ஆஸ்திகளா? அள்ளி கொடுத்தவர் தான், கணக்கு பார்க்காமல் பெட்டி பெட்டியாக தூக்கி கொடுக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவர் தான். நீங்க அந்த இடத்த போய் பாருங்கள், ஒரு சந்ததி கிடையாது, இருக்கிறவன் வெட்டி கொத்தி கொண்டு இருக்கிறான், செத்து கொண்டு இருக்கிறான். என்ன ஆயிட்டு? இன்னும் 5 வருடம் கழித்தால் அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட நாதி இருக்காது. ஒரு அறிந்தவர்கள் இல்லாத ஒரு சமுதாயம் வந்துடும். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவரை குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஏன் அவருக்கு இல்லாத சீரா? ஆனால் கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த சீர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அவருடைய வருகை இன்றைக்கும், அது வரைக்கும் உன் சந்ததிக்கு அது நிலைத்திருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சீர். ஹல்லேலூயா. அப்ப யோபுக்கு இருந்தது எல்லாம் அவன் காலத்திலேயே அழிந்தது. அதற்கு பிறகு கர்த்தர் ஒரு சீரை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓமான் தேசத்துல சலாலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சலாலா அந்த பகுதி நீங்க கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தீர்களானால் கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் போகிற பாதை மாதிரி இருக்கும். அவ்வளவு செழிப்பா இருக்கும். இங்க விளைய அத்தனை பொருட்கள், வாழை, காய்கறி, எல்லா மரங்களும் அங்கே இருக்கும். அவ்வளவு செழிப்பு, தண்ணீர் ஊற்றெடுத்து வரும். அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர்களும் நமாஸ் பண்ணுவார்கள். நம்ம ஆட்களும் வேதத்தை அறிந்தவர்கள் போய் பார்த்து விட்டு வருவார்கள். அவ்வளவு செழிப்பான ஒரு பகுதியாய் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவன் யோபுவினுடைய சந்ததியை கர்த்தர் இன்றைக்கும் அந்த பாலைவனத்தில் சொல்லுகிறேன். அங்கே விளைகிற கீரைகள் தான் பக்கத்து தேசங்களா துபாய் அந்த பகுதிகளுக்கெல்லாம் அது வருகிறது. அவ்வளவு செழிப்பாய் அந்த பகுதியை கர்த்தர் இன்றைக்கும் வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடைய முயற்சினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தரே கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, அதிலேயே கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை, நற்சீரை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரு ஏழு காரியங்கள் முந்தின சீராக இருந்தது. இது உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு. எல்லாம் நல்லவனுக்கும் இருக்கு, பொல்லாதவனுக்கும். சொல்ல வேண்டுமானால் இன்னைக்கு பொல்லாதவர்களுக்கு தான் யோபுக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவனுடைய பாத்திகள் என்றால் பிள்ளைகள் அவனை சுற்றி இருந்தார்களாம். இப்ப பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. அவன் தன் பாதத்தை நெய்யினால் கழுவினானாம். என்ன கொழுப்பு பாருங்க, அவனுக்கு தண்ணியில கழுவுறத விட்டுட்டு நெய்யில கழுவினாராம். செல்வ செழிப்பு, அவனுடைய செல்வ சீர் என்று சொல்லித்தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் 40-50 வயது இருக்கும், தெருவில் போகிறான். முதியவர்கள் எழும்பி வந்தனம் செய்கிறார்கள், இளைஞர்கள் எழும்பி கைகட்டி நிற்கிறார்களாம். அவ்வளவு கனத்துக்குரியவனாயிருந்தான். ஏழை எளியவர்களை விசாரிக்கிறவனாயிருந்தான். வழக்கு இருக்குமானால் அதை நியாயம் தீர்க்கிறவனாயிருந்தான். அதை ஒருவனை பல்லையெல்லாம் அரைந்திருக்கிறான், அடித்திருக்கிறான். அந்த அளவுக்கு அத்தாரிட்டிய அவன் வாழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட யோபு இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நின்று விட்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனா யோபுவை அப்பொழுதுதான் கர்த்தர் சந்தித்தார். அவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அதுதான் அவனுடைய ரட்சிப்பின் வேலை. அதே போல நாம் எல்லாம் இருந்து இன்னைக்கு அநேக சாட்சிகளை கேட்டிருப்பீர்கள். எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் இந்த உபத்திரத்தின் குகையில் கர்த்தர் அநேகரை சந்தித்திருப்பதை காணலாம். என்னுடைய சாட்சியும் கூட அப்படியேப்பட்டதான். எல்லாவற்றையும் இருக்கும் போது கர்த்தரனை சந்திக்கவில்லை, எல்லாவற்றையும் இழந்த போதுதான் கர்த்தரனை சந்தித்தார். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். எதையுமே நான் வேர்வை சிந்தி நான் எதையுமே இன்னைக்கு சம்பாதிக்கல. அன்னைக்கு வேர்வை சிந்த எவ்வளவோ முயற்சி செய்து எவ்வளவோ லட்ச லட்சமாய் சம்பாதித்தேன், எல்லாம் போச்சு. ஆனா இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்லி வருகிறேன். ஆனால் என் தேவையில் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கணத்துக்குரிய நான் வைத்திருக்கிறார். நாலூருக்கு போனா மரியாதையை தான் கர்த்தர் நடத்துகிறார். ஆச்சரிய விதமாய் கர்த்தர் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ வழக்குகளுக்கு இன்னைக்கு நியாயம் சொல்ல முடியாது, சில ஆலோசனைகளை கொடுக்கிறோம். இன்னைக்கு பெரியவர்களும் வந்தனம் செய்கிறார்கள், வாலிபர்களும் நம்ம வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு இந்த பிந்தின சீர், இதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பிந்தின சீரை இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். அது நான் சொன்னேன், அந்த பிந்தின சீர் ஐந்து விதமான சீர்கள் என்று சொன்னேன். அதுல முதலாவது சீர் நீங்கள் 144 சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல 12-15 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 12 வசனம், என் குமாரர்கள் ஓங்கி வளரும் விருட்சங்களை போல இருப்பார்கள், என் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்தப்பட்ட கற்களாய் அரண்மனையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி குமார்த்திகளை குறித்தும் குமாரர்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் தரும் சுதந்திரம், இல்லை என்றால் ஆசீர்வாதம். ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்றால் ஒரு ஆண் இருக்கணும், பொண்ணு இருக்கணும். இந்த வார்த்தையை சொல்லும் போது சிலருக்கு கொஞ்சம் மனசு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை ஆம்பளை பையன் இருந்தா வரப்போற மருமகளை சொந்த பிள்ளையா நினைத்துக் கொள்ளுங்க, மகளா நினைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை பொம்பளை பிள்ளை மாத்திர இருந்தா வரப்போற மருமகனை மகனா நினைத்துக் கொள்ளுங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அல்லேலூயா. சரி, எப்படியோ கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். யாராவது கேட்டா உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா எனக்கு ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அதுதான் ரெண்டு மாதிரி கண்ண நோண்டிரும். எனக்கு கர்த்தர் கொடுத்த ரெண்டு பிள்ளைன்னு சொல்லுங்க. நீங்க தான் பெத்தீங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே பெத்தாச்சு. அப்பவும் சொல்லியிருக்கலாம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள்னு, ஆனா இப்ப சொல்லக்கூடாது. இப்ப நீங்க என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்கு தந்த ரெண்டு பிள்ளைகள், ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு, அல்ல ரெண்டும் ஆண். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். இன்னைக்கு நாம அப்படி சொல்றதே இல்லை. சட்டுன்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை அண்ணே? எனக்கு ரெண்டு பிள்ளைங்க அண்ணே, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க. மவனை நீ நல்லா பட போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை ஒரு நாளும் உங்க சொந்த பிள்ளைகள் தான், நீங்கள் தான் பராகரி, ஆனாலும் அது கர்த்தர் தந்தது என்று சொல்லி அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க பிள்ளைகள், இன்னைக்கு பிள்ளைகளால் உள்ள வேதனை அநேக குடும்பங்களில பெரிதா இருக்கிறது. பிள்ளைகள் இல்லாத வேதனை வேற, அது கர்த்தர் எப்படியாவது ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு பிள்ளைகள் நிமித்தமாக இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். தாம்பரத்தில் ஒரு பெரிய தெரிந்த பெரியவர் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய அரசு துறையில் இருந்து ஓய்வு பெற்றவர். அந்த நாட்டில் கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்த பணங்களை வைத்து சின்ன சின்ன இடங்களை வாங்கி போட்டார். இன்னைக்கு தாம்பரத்தில் அது கோடிக்கணக்கான மதிப்பாகி போயிடுச்சு. அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள். ரொம்ப நாளாக தொடர்பு இல்லாமலே இருந்தது, சத்தம் பேச்சே இல்லை. 31st திடீர்னு நினைச்சேன், ஐயோ திடீர்னு பெரியவர்கள் நினைப்பு வந்துச்சு, இருக்கிறாரா என்னன்னு சொல்லி போன் பட்டன் அவர் எடுத்தாரு. உடனே என்ன பாச எப்படி இருக்கீங்க, நான் தான் கேட்கணுங்க, வருஷம் கடைசி ஆச்சா உயிரோட இருக்கீங்களாங்கிறக்க தான் போன் அடிச்சேன் அப்படின்னு. ஆ பரவாயில்ல, என்ன விசாரிக்கிறதா நீங்க இருக்கீங்களே அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்கொள்ளல. உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு. பிரதர், என் மகனுக்கு எதிராக கேஸ் போட்டிருந்தேன், அது பாத்தீங்களா, இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாரு. நான் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு. ஆண்டருக்கு முன்னால நீங்க தோத்துட்டீங்க, உலகத்தில் ஜெயிச்சிருக்கலாம், ஆண்டருக்கு முன்னால நீங்க தோத்துட்டீங்க. என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது யாருக்கு, உங்க பிள்ளை. அவன் பிள்ளையும் யோக்கியம் இல்லை, அவன் சில தவறு பண்ணான். அவன் என்ன செய்யறான், இவர் உயிரோடு இருக்கும் போதே சொத்தெல்லாம் ஏன் பேருக்கு எழுதுங்கிறான். அது அவன் செய்த தப்பு. இவர் செத்தா என்ன ஆக போகுது, கடந்து போனா சொத்து வரப்போகுது. ஆனால் அவன் கொஞ்சம் முந்திரித்தனம், அவன் ஏதோ தொழில் செய்வதற்கு பேங்க் கேரண்டி எல்லாம் கொடுக்கணும். இவருக்கு பையன் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்மகிட்ட போன் பண்ணி ஜெபிச்சுட்டாங்க, அதனால அவன் உத்தமன் சொல்லல, கர்த்தரை ஒரு நாளும் தேடல. அவள் வாழ்ந்த காலத்தில், சம்பாதித்த காலத்தில் ஒரு நாள் கூட கர்த்தரை அவர்கள் தேடுகிற விதமாய் தேடவில்லை. சும்மா ஒரு சபையில ஒரு அங்கத்தினர் அவ்வளவுதான், செத்தா கல்யாணத்துக்கு மணி அடிக்கணும், பெட்டி தூக்கணுங்கிறக்காக அந்த சாதாரண உறுப்பினர்கள் தான். ஆனா கர்த்தரை முழுகிறதோடு தேடல. ஆனா அவர்களுக்கு ஆஸ்தி 100 ரூபாய்க்கு வாங்கின சொத்துல இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து. ஆனா இன்னைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முரட்டு சுவாவம் உள்ள பையனாக அவன் மாறிவிட்டான். அவருடைய மகள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டு அதனால் உண்டாகிற வேதனை, அவர் சந்தோஷம் 80 வயசு வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அது ஒரு வாழ்க்கையா, தின தின செத்து வாழ நரகத்தை இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா ஊழியக்காரன் போன் பண்ணிட்டா மாத்திரம் ஒன்னும் நடந்துறாரு. அவங்க போன் பண்ணதுக்கு நோக்கமே இவர்களுக்கு கத்த சாதகமா செய்யணும். நான் அவங்களுக்கு ஒரு நாள் ஜபிக்கல, எவ்வளவோ ஆலோசனை கொடுத்தேன், எங்க நியாயமா பேசுங்க, உங்களுக்கு எவ்வளவோ சொத்து இருக்கு கொஞ்சம் கொடுங்க, இளையகுமாரனை போல அழிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டோம், உங்களுக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு கொடுங்க, நீங்க எல்லாத்தையும் கொண்டா போக போறீங்க. கேட்கல, அன்னைக்கு வேதனை. கோர்ட்ல ஜெயித்த என்ன பிரயோஜனம், கர்த்தருடைய நீதி நியாயாசனத்தில் அவர் தோற்று போனார். இன்னைக்கு பிள்ளைகளால் வேதனை. இன்னைக்கு சிலர், ஐயோ 30 வயசு ஆயிட்டு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியும், அன்னைக்கு சங்கரங்கோயில் போயிருக்கிறேன், ஒரு 4 பிள்ளைகள், அந்த ஊழியக்காரர் தான் பொறுப்படுத்த அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறேன். இவர் கிறிஸ்துவுக்கு வந்ததனால் சொந்த தகப்பன் வாலிப பிள்ளைகளை துரத்திவிட்டு அவன் ஒரு வாலிப பிள்ளையை கட்டி வைத்திருக்கிறான். அவன் பேர் பிச்சையா, அதான் சொன்ன நீ பிச்சைதான் பாடான்னு சொல்லு. அவன் பேர் பிச்சையா, அவன் அப்படிதான் நிறையா இல்லாம தான் பேசணும். அவர் மனுஷனா, நாலு வாலிப பிள்ளைகளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிப்பார். வைங்க பாருங்க, இப்படி எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு நடைமுறையில் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. இன்னைக்கு பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியவில்லையே, வாழ போன இடத்துல சரியா வாழவில்லையே, இந்த பிள்ளைகளுக்காக ஒன்னும் செய்யவில்லையே, படிக்க வைக்க முடியவில்லையே, அப்படி அழுகிறவர்களும் இருக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ உன் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கலாம் அல்லது அழுது கொண்டு இருக்கலாம். நேற்று ஒரு குடும்பம் வந்தார்கள், ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு வந்தவர்கள், தற்செயலாக என்னை பார்க்க வந்தார்கள். அப்ப அனே ஜபம் பண்ணுங்க, எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. அமெரிக்காவுக்கு போயிட்டு 28ஆம் தேதி தான் சென்னைக்கு வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவ்வளவு வசதி எல்லாம் இருக்கிறது. சொன்னாங்க, என் பிள்ளைக்கா ஜாமன், உங்களுக்கு என்ன உங்க வீட்டு பிள்ளைக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிருமே அப்படின்னு. அதானே ஆக மாட்டேக்கு. ஏன்னா அவன் 4 அடி உயரம், 4 அடி உயரம், 4 அடியில் தான் மாப்பிள்ள பார்க்கணும், எல்லாம் இருக்கு. ஆனா அழுகை, காரணம் தேடுகிற விதமாய் கர்த்தரை அந்த பெற்றோர்கள் தேடவில்லை. கண் கட்ட பிறகு இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க பிள்ளைகள் வரக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் விருட்சங்களா இருப்பார்கள். விருட்சங்கள் என்றால் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ், கனி தரும் விருட்சங்கள். இன்னைக்கு தேக்கு மரம் இருக்கு, விலை கூடினது, அது ரோட்ல காட்டுல வளரும். ஆனா வீட்டை சுற்றி என்ன மரங்கள் இருக்கும், வாழை மரம், மாமரம், பலாமரம், கனி தரும் மரங்களை தான் நீங்கள் வீட்டில் வைப்பீர்கள். உங்க பிள்ளைகள் கனி தரும் விருட்சங்களா இருப்பார்கள். இன்னைக்கு ஆண் பிள்ளைகளால் வேதனைப்பட்டுக் கொண்டு யாராவது இருப்பீர்களானால் கத்தர்ந்த காயங்களை கட்டுகிறார், அந்த பிள்ளைகளால் உண்டாக சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க பிள்ளைகள் எப்படியாவது இன்னைக்கு குணப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளால் உண்டாகிற நம்பிக்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதா. அதுபோல பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்தப்பட்டு அரண்மனையில் வைக்கப்படுவார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு கல்லை கொண்டு அரண்மனை ஷோகேஸ்ல வைக்க முடியாது, ஒரு மியூசியத்தில் வைக்க முடியாது. அதுல சித்திரம் தீர்த்தப்பட்டு விட்டால் அது விலையேற பெற்றதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, விலையேற பெற்றதாய் மாறிவிடும். அதே போல இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகாது, கருப்பா இருக்கு, எடுப்பா இருக்கு, அதுல போட்டு கேட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க நினைக்கலாம். அல்லது நான் சாதாரண படிப்பு தான், படிப்பு எனக்கு ஏறல, அடுப்படியில தான் கிடக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஆபிரகாமை போல பலி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகள் அரண்மனையில் கட்டாயம் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அரண்மனையின் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் உலக தகப்பனாய் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாத காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏசாயா 54:13, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஏசாயா 54:13,
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
உன் பிள்ளைகளுடைய சமாதானம்,
உன் பிள்ளைகளுடைய சமாதானம்
பெரிதாயிருக்கும்,
பெரிதாயிருக்கும். அப்ப பிள்ளைகளால் சமாதானத்தை இழந்து இந்த புதிய வருஷத்துக்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் பிள்ளைகளால் உண்டாகிற சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தரே உங்கள் பிள்ளைகளை போதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த சீர், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்குமா. களஞ்சியங்கள் என்றால் ட்ரெஷரி, ஸ்டோர் ரூம், கார்னரி, எப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். விளைவின் பலனால், அந்த நாட்டில் விவசாயிகள் எபிரேயர்கள், அதனால இந்த வார்த்தை விவசாயத்தை ஒட்டிய வாக்குத்தத்தமும் இருக்கும். அதான் இன்றைக்கு நம்ம விவசாயத்தை நம்பி இருக்கவில்லை, உழைக்கிறோம். படிப்பு, உழைப்பு, திறமை இவைகள் நிமித்தமாக இன்றைக்கு நம்ம வருமானங்களை சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு மானிட்டரி யூனிட் நமக்கு கரன்சி, அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அளவுகோலாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த தொழில வேணாலும் செய், எந்த தொழில் இல்லை, இந்த தொழில உண்மையா செய். நீ செய்கிற தொழில் உண்மையா இருக்கும்போது அதை கொண்டே கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். சிலமை சொல்லுவான், பாருங்க அவங்க எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நாங்க இப்படி சாதாரண கொத்தனார் மேஸ்திரி. உலகத்தில் இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு வேலைகளில், படிப்பு நிமித்தமாக அல்லது சூழ்நிலை நிமித்தமாக ஏற்றத்தாழ்வு வேலையில் இருக்கிறது. சில 1,00,000 ரூபாய் வாங்கலாம், சில 2,000 ரூபாய் வாங்கலாம். நீங்கள் எவ்வளவு வாங்குறீர்கள் என்பது பெரியதல்ல, ஆனா கர்த்தர் அதை இன்னைக்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சில சொல்லலாம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கு பிக்சட் இன்கம் தான், இந்த வருஷம் எனக்கு பே கமிஷன் வரவே வராது, நான் பென்ஷனர், கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. உன் வருமானங்களை பெருக்க கூடும். அது எப்படி அவர் நம்முடைய வருமானங்களை அவர் பெருக்குவார்? நீதிமொழிகள் 3:9-10. நீதிமொழிகள் 3:9-10.
அது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும்,
உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு,
கர்த்தரை கனம் பண்ணு,
அப்பொழுது உன் களஞ்சியங்கள்
பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில்
திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. நீங்க உங்க விளைவின் முதற் பலன், நீங்க 2,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய், 2,00,000, ஆனா அதுல முதற் பலன் என்று ஒன்று இருக்கிறது, பிசைந்த மாவின் முதற் பலன், அதை எடுத்து உற்சாகமாய் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அதெல்லாம் இல்லை, நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம், ஆண்டவர் இந்த வாரம் இந்த வருஷம் விட்டுறோம், அடுத்த மாசம் சேர்த்து கொடுப்போம், டுமாரோ நெவர் கம்ஸ், ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வராது. இன்னைக்கு நினைச்சிட்டீங்கன்னா செய்தோம், கர்த்தருடைய காரியத்துல போஸ்ட்போன்மெண்டே இருக்கக்கூடாது, ஏன்னா நாளை தினம் நமக்கு நிச்சயம் கிடையாது. இன்றைக்கு நினைத்தீர்களானால் இன்றைக்கே அதை கர்த்தருக்கு செய்தவர். உங்கள் விளைவின் முதற் பலன், இது விவசாய ஊர்களில் பிரசங்கம் பண்ணா இன்னைக்கு வாழைத்தாரும் காய்கறியுமா வந்து குமிஞ்சிரும். அங்க நம்ம சென்னையில இருக்கிறோம், எல்லாம் உழைக்கிறவர்களா இருக்கிறோம், அடுத்தவர்களை நம்பி கம்பெனிகளில் உழைக்கிறோம், பணமாக சம்பாத்தியத்தை கொண்டு வருகிறோம், அதுல கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. உங்கள் விளைவின் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களை அதனால் விளைய செய்வார். நான் இப்போ சமயத்தில் களக்காடு என்ற ஊருக்கு போயிருந்தேன் கிறிஸ்துமஸை ஒட்டி. அப்போ ஒரு சகோதரனை எனக்கு பராமரிக்கும்படி அனுப்பியிருந்தார்கள். அவர் அந்த ஊர் சிஎஸ்சி சபையில உபதேசியார். அந்த உபதேசியார் என்பவர் அங்க வாத்தியாராகவும் இருக்கணும், அந்த டயசிஸ்ல வாத்தியாராகவும் இருக்கணும், உபதேசியராகவும் இருக்கணும். அவர் நல்ல விலையேறப்பட்ட கார்ல வந்தாரு, ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாரு, ரோட்ல போறாங்க, வள்ளியூர்ல யாரு பார்த்தாலும் அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு போறாங்க, எல்லாரும் அவரை மரியாதை செலுத்தினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் டெய்லி வருவாரு, என்னை பிக்கப் பண்ணுவாரு, களக்காட்டில் கொண்டு விடுவாரு, கூட்டம் முடிஞ்சோடனே அவரே கூட்டம் வந்து வள்ளியூர்ல விட்டுருவார். அவரும் பழகிட்டோம். அப்போ ஒரு நாள் அவருடைய ஊர் ஏர்வாடி, அந்த ஊர் வழியாக போகும்போது, நீங்க எங்க இருக்கீங்கன்னா ஏர்வாடி தான் எங்க ஊர், வீட்டை காமிச்சார். வீடு அவ்வளவு, அந்த கிராமத்தில் அவ்வளவு நவநாகரிக வசதியோடு இருக்கு. அவருடைய மனைவி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், பிள்ளைகள் ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அப்ப கேட்டேன், என்ன பிரதர், ஒரு செகண்டரி கிரேட் வாத்தியாரா இருந்துட்டு நீங்க இந்த கிராமத்துல இப்படி நல்லா இருக்கிறீங்களே, எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. நாங்க மெட்ராஸ்ல எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, எல்லாம் 1,00,000-5,00,000 வாங்குறாங்க, ஆனா ரொம்ப சிரமப்படுறாங்க வாழ்க்கை நடத்துறது. நீங்க இந்த கிராமத்துல இவ்வளவு ஒரு சின்ன வேலையில இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, எல்லாம் கர்த்தரினை ஆசிர்வதித்தது. பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, பிள்ளைகளை கர்த்தர் நல்லா ஆசீர்வதி, எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சா கர்த்தர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி உங்களை என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, என்ன ஆசீர்வாதம் கேட்டேன். இப்ப சொன்னாரு, ஐயா நாங்கள் 7 பேர், 4 பேர் ஆண் மக்கள், 3 பேர் பெண் பிள்ளைகள், எங்கள் தகப்பன் களக்காட்டு மலையில விறகு வெட்டி அதை தலையில் சுமந்து வந்து விற்று எங்களுக்கு பிழைப்பு நடத்தினார். காலப்போக்கில கெடுபிடி வந்ததுனால மலையில போய் விறகு வெட்ட முடியாது, கஷ்ட ஜீவனம், கிடைத்த வேலையை செய்து பிழைத்தோம். எங்கள் சகோதரர்கள் நான் மாத்திரம்தான் கொஞ்சம் படித்தேன், அவை கஷ்டப்பட்டு நான் அந்த காலத்து SSLC 11th நான் முடித்தேன். முடித்த பிறகு என் படிப்பு என் குடும்பத்து சூழ்நிலை கண்டு எங்கள் ஊர் போதகர் என்னை டயசிஷனுக்கு சிபாரிசு பண்ணி என்னை டயசிஷனுடைய ஒரு ஸ்கூல் இதில் டீச்சர்ஸ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன் கிடைக்க செய்தார்கள். அது 2 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த செகண்ட் கிரேட நான் முடித்தேன். முடித்த பிறகு என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக எங்கள் சபையின் போதாக ரெக்கமெண்ட் பண்ணி மீண்டும் எங்கள் டயசிஷன் ஸ்கூல்லையே டிடிசிஎஸ் ஸ்கூல்லையே வேலை போட்டாங்க. அது சின்ன சம்பளம், கொஞ்ச சம்பளம், என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தகப்பனுக்கு வேலை இல்லை, சகோதரிகள் 3 பேர் திருமணமாக வேண்டும், அது கிடைத்த வேலையெல்லாம் செய்வேன், தோட்ட வேலை எல்லா வேலையும் செய்வேன், உண்மை உத்தமமா செய்வேன். ஒரு வாழைத்தார் வயலிலிருந்து வெட்டி அதை சுமந்து கொண்டு வந்து லாரியில் ஏற்றினால் 1 ரூபாய் கொடுப்பார்கள், ஒரு நாளைக்கு 50-60 வாழைத்தார்களை சுமப்பேன், அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், வாத்தியார் வேலை பார்த்தேன், ஆலயத்தில் மணி அடிச்சு அந்த ஆலயத்தில் ஆராதனையும் நடத்தினோம், அதையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். என் சம்பாத்தியத்தில் என் குடும்பம் இப்பொழுது சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, நான் இன்னும் அதிகமாக உழைத்தேன். ஒரு வாழை தோட்டத்தை உண்மையாக வேலை செய்தேன். அந்த எஜமான் பாம்பேயில் இருந்தார். அவர் அதை சொன்னார், நான் பாம்பேயில் இருக்கிறேன், நீ இந்த தோட்டத்தை நல்லா பராமரித்துக்கொள், உனக்கு நான் இதான் செய்கிறேன்னு சொன்னார். ஆகவே நான் அதை நல்லா உழைத்தேன், நல்ல மகசூல் கிடைத்தது. ஜெபம் பண்ணிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நான் அந்த காரியங்களை எல்லாம் செய்வேன். அந்த தோட்டம் நல்ல மகசூல், ஆகவே நல்ல வருமானம். நான் உண்மையாய் அவருக்கு கணக்குகளை கொடுத்தேன். அவர் அசந்து போயிட்டார். எப்பா இதுவரைக்கும் தோட்டத்தை பராமரிச்சு என் கையில தான் வாங்கியிருக்கிறான், ஆனா நீயோ ஆயிரக்கணக்கில் என் கரத்துல கொடுக்கிறாய் சொல்லிவிட்டு அவர் வந்து சொன்னாராம், என் பிள்ளைகள்லாம் படிச்சு நல்ல நார்த்தில் இருக்கிறாங்க, சவுத்துக்கு வரவே மறுக்கிறாங்க, அதனால இந்த நிலங்களை எல்லாம் நான் உனக்கே தருகிறேன்னாராம், உனக்கே தருகிறேன்னாராம். ஐயா என்கிட்ட பணம் இல்லை, உன்கிட்ட யார் பணம் கேட்டா, நீ இவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கிற, எப்ப உன்னால கொடுக்க முடியுமோ அன்றைக்கு நீ கொடு, நான் பத்திரத்தை உனக்கு எழுதி தருகிறேன் சொல்லி விலைக்கிற பத்திரத்தையே எழுதி கொடுத்து அவரே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தான். இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க பாரு, அவன் கிறிஸ்தவனா நாம கிறிஸ்தவனா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது சொல்லிட்டு அவர் பாம்பே போயிட்டார். இவர் நல்லா உழைச்சிருக்காரு, ஆனால் இவருக்கு மனசு கான்சியஸ் குத்துது, அவருக்கு பணம் கொடுக்கணும். உழைத்து அந்த பலன் கர்த்தர் பெருக செய்தார். இவருடைய சீப்பு 20 சீப்பு இருக்குமா, சீப்பு தான் அந்த பாலத்தாரில், மற்றெல்லாம் 10 சீப்பு 5 சீப்பு தான் இருக்கும், 20 சீப்பு திரட்சியா இருக்குமா. அப்ப இவருக்கு மற்ற கிலோ 3 ரூபான்னா இவர் கிலோ 4 ரூபா கொச்சின் காரன் எடுப்பான், அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தான். அவ இந்த தோட்டம் செழிப்பாய் மாறிட்டு வருமானம் வந்தது. 3 வருஷத்துல அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மார்க்கெட் விலைக்கு இடத்துக்கு கரையத்தை கொண்டு போனாராம். சொன்னாராம், நான் வாக்கு மாறாதவன், 3 வருஷத்துக்கு முன்னால என்ன வேலை கொடுத்ததோ அதை நீ கொடு, அதுவே எனக்கு மனசில்ல, இருந்தாலும் உன் உழைப்புக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும் சொல்லி அதை வாங்கி கொண்டார். வாங்கி இப்ப முழு உரிமையாயிட்டு, அப்பொழுது காற்றாலைகள் அங்க வர ஆரம்பித்தாதான், மின்மில்ஸ். அப்பொழுது இவர் அந்த நிலங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். எல்லாரும் ஏமாத்தின காலத்துல இவர் உண்மையாய் இருந்திருக்கிறார். அவை மும்பை கல்கத்தா அங்க உள்ள கம்பெனிக்காரர்களாம் இவரை தேட ஆரம்பித்தார்கள். இவர் நியாயமாய் நிலங்களை பேசி முடித்து கொடுத்து நியாயமான கமிஷனை வாங்கியிருக்கிறார். அவை அதுலேயும் இவருக்கு செழிப்பு. கர்த்தர் செழிக்க வைத்தார். 3 சகோதரிகளை திருமணம் பண்ணினார். அதற்கு பிறகு இவருக்கு ஒரு படித்த பெண்ணை, இவர் வேலை பார்க்கிறார், ஆட்சிகள் வந்தது, ஒரு படித்த பெண் மனைவியாக வந்தார். மற்ற சகோதரர்களுக்கு ஒருவருக்கு கடை வைத்துக் கொடுத்திருக்கிறார், ஒருவர் தோட்டத்தை பராமரிக்கிறார். இன்னைக்கு 10 பேர் வேலை செய்தாலும் 11வது ஆளா இவர் வேலை செய்கிறாரு. இதன் மத்தியில் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் என் இயேசு கிறிஸ்து தான் காரணம். அவர் இன்றைக்கு நான் இவ்வளவு நிலைமையில் இருந்தாலும் அன்னைக்கு அந்த மணி அடிச்சு கோயிலை பெருக்கி அந்த ஆராதனை நடத்தினே, இன்றைக்கு வரைக்கும் அந்த சபையில் நான் அந்த வேலையை செய்கிறேன், என் உயிருள்ள வரைக்கும் நான் அதை செய்வேன் ஐயா, நான் வைராக்கியம் வச்சுக்கிறேன். அதுதான் எந்த ஊழியக்காரன் வந்தாலும் நான் தான் அவங்களுக்கு வேலைக்காரன போல எல்லா காரியத்தையும் செய்வேன் சார். பாருங்க கர்த்தர் எவ்வளவு ஆச்சு, ஒரு இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிறான், உண்மையாக உழைக்கிறான், சோம்பேறி இல்லை. இன்னைக்கு கர்த்தரை நம்பிட்டு இன்னைக்கு கனவு கண்டு கண்டு சோம்பேறியா இருப்பாங்க, ஆனா உண்மையா இருந்தார், உழைத்தார். இன்னைக்கு அந்த கிராமத்துல இவர் கோடீஸ்வரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு கடவுளாடுகளின் பின்னால் தெரிந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினது உண்மை என்றால் ஏன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கர்த்தரிடத்துல பாரபட்சம் உண்டா? ஒரு அவருக்கு ஒரு நாளும் பாரபட்சம். நீங்க உழையுங்கள், உண்மையா இருங்கள், முதற் பலனை கர்த்தருக்கு கொடுங்க, முதற் பலனை கர்த்தருக்கு கொடுங்கள். நல்ல நேரம் நிறைய காரியங்களை சொல்லலாம். சரி, எப்படியோ கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு வருமானத்தின் ஆதாரங்களை ஆச்சரிய விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அது எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் நம்புகிறேன் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், எருதுகள் ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நல்ல எபிரேயர்களுக்கு எருதுகள் ஆடுகள் என்றால் அசட்ஸ், அதான் கேஷ், அதுதான் உங்களுக்கு ஆஸ்திகள். அவங்க இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சில ஆஸ்திகளை தரப்போகிறார். இது கொஞ்சம் நம்புவதற்கு கடினமான காரியம். ஏன்னா ஒரு கிரவுண்ட் வாங்கினாலும் 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடினு போகுது. அது எப்படி இதெல்லாம் சாத்தியம் இல்லாததே, நீங்க ஏன் சொல்றீங்க? நான் நம்புவதற்கு எதுவுமில்லாததான் நான் நம்புவேன், அதுதான் என்னுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் தாருன்னு சொல்லும் போது உங்களுக்கு எதுக்கு, ஏன் உங்களுக்கு ஏன் அவிசுவாசம்? அவரால் கூடும். ஒரு களக்காட்டில் ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்க முடியும், ஒரு உலக மனுஷனுடைய இருதயத்தில் கிரியை செய்யக்கூடுமானால் ஏன் கர்த்தர் உங்களை தர மாட்டாரா? இருக்கிற ஆசை போகாம இருந்தாலே அதே பெருசு. கொஞ்சம் யோசிச்சுடுங்க, இருக்கிறது போயிட்டாலே இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டம், இருக்கிறதையாவது கொடுக்கும். இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்குங்களா என்ன தெரியாது? இல்லாதவர்களுக்கு இருக்கிறவராகவே இருக்குன்னு சொன்னவர் அவர் அற்புதமான காரியங்கள் செய்ய போகிறார். ஒருவேளை வீடு இல்லையே, இத்தனை வருஷம் மெட்ராஸ்ல இருந்து ஒரு சொந்த வீடு இல்லையே, நியாயமான ஒரு தேவை. ஏன்னா கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு வீடு வாசல்களை, இது ஒரு நியாயமான காரியம், இது அநியாயமானதல்ல. இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளவு கடிதான காரியம். ஒரு கூட்டத்தை நடத்த முடியல, ஒரு சந்தோஷமா பாடி சிரிக்க முடியல, நேரத்துக்கு வர முடியல, எத்தனை பேர் அப்படி வேதனையோடு இருக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆசைகளை தருவார். அது எப்படி எங்கிருந்து வரலாம் தெரியாது, ஆனா வரும், அது உண்மை. ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதும் இல்லாத காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையில செய்வார். அது ஆஸ்திகளாக இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், அல்ல நீண்ட நாளா எதிர்பார்த்து நீங்கள் போராடி தோற்று போனோமோ என்று நினைக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய விதமான எதிர்பாராத அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதுதான் ஆஸ்திகள். கடைசியாக அதுல இன்னொரு ஆசீர்வாதம், அடுத்த வசனம், எருதுகள் ஆடுகள்
சத்துரு உட்புகுதலும்,
சத்துருக்கள் உட்புகுதல்
குடியோடி போகுதலும்,
குடியோடி போகுதலும் உங்க வீட்டில் இருக்காது. ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு சத்துரு அதிகமா உங்க மேல கண்ணை வைப்பான். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகட்டும், உலகத்தின் ஆசீர்வாதம் ஆகட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிறகு அதை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் சாத்தான் தீவிரிப்பான். நீங்க ஒண்ணு இல்லாத போது கைகட்டி சிரிச்சுட்டு அவன் பாட்டு ஜாலியா போவான். ஆனா கர்த்தருக்கு இந்த ஆசீர்வாதம் வர 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 உங்க மேல கண்ணை அதிகமா வைக்கிறவன் சாத்தானா இருப்பான். அதை எப்படியாவது பிடுங்கிறனும் சொல்லி பார்ப்பான். உங்க சமாதானம், உங்க சந்தோஷம், உங்க ஐஸ்வர்யம், உங்க ஆயுசு எப்படியாவது பிடுங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சில காரியங்களை செய்வான். இது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன செய்கிறாராம், நமக்கு ஒரு பாதுகாப்பை வைக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். விஐபிக்கு தான் இந்த உலகத்துல அந்த படம் இந்த படம் சொல்லி எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். அவர் கர்த்தர் தன் பிள்ளைகளாகிய உங்களை, அவருக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்சிகளாகிய உங்களை பாதுகாப்பதற்கு சில ரகசியமான செயல்களை வைக்கிறாராம். இது யோபு 29:4 யோபு சொல்லுகிறார், தேவரே இந்த ரகசிய செயல்களை என்னை விட்டு எடுத்து விட்டீரோ என்று சொல்லி அவன் புலம்புகிறான். அப்ப தேவன் உங்கள் மீது சில ரகசியமான செயல்களை வைத்திருக்கிறார். அப்படி என்ன ரகசிய செயல்கள்? இப்ப நான் இதே தெருல இருக்கிறேன், இந்த தெருல சொன்னால் பெரிய கோடீஸ்வரன், அவர் பெரிய கோடீஸ்வரன், அவர் வீட்டில் நான் இருக்கிறேன், மாடியில் வாடகைக்கு இருக்கிறேன், அவர் வீட்டில் ரகசிய கேமரா இருக்கு. நான் அந்த பைசன் கம்பெனி பக்கத்தில் ஒரு 200 அடிக்கு முன்னால வந்தாலே அவங்க வீட்டுலேருந்து பார்ப்பாங்க. நைட்டு ஒரு 10:30 வரேன்னா வந்து டக்கு நான் பூட்டி இருக்கேன் கதவு, திறக்க வருவாங்க. எப்படின்னா எனக்கு கேமரா இருக்கு, அவங்க முழிச்சிருந்தா பார்ப்பாங்க. எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகும், கரண்ட் இல்லைனாலும் ரெக்கார்ட் ஆகும். சில நேரம் போலீஸ்காரங்க கூட வந்து சில அதெல்லாம் டேப் பண்ணிட்டு போவாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆட்கள் சந்தேகமான மாதிரி எதுவும் போனாங்களா வந்தாங்களா அப்படி சில எனக்கே தெரியாது. அந்த வீட்டில் தான் இருக்கிறேன், எங்கெங்க கேமரா இருக்குனே தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்துவாங்க, ஏதாவது திட்டிக்கிட்டு பேசிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆகிரும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி ரகசிய கேமரா, ஏன்னா அவங்க செல்வந்தர், அவங்க ஆஸ்திகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். நமக்கு ஒண்ணுமே தேவையில்லையே, உலகத்தில் நான் தான் பெரிய கோடீஸ்வரன், ஆனா எனக்கு ஒன்னும் பாதுகாப்பு கர்த்தர் தான் இருக்கிறார். பட்டணத்தை அவர் தான் காக்கணும், காவலாளி விழித்திருக்கிறது. செக்யூரிட்டி போட்டாலே கள்ளனுக்கு கொண்டாட்டம், இங்க என்னமோ இருக்கு. ஆனால் தான் ஆண்டவர் ரகசியமாய் நமக்கு காவலை வைத்திருக்கிறார். அது என்ன காவல்? சுருக்கமே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 3 காவலை நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று, அவருடைய ரத்தம் நம்முடைய வீட்டில் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை கண்டு வாதையும் சங்கார தூதனம் விலகி போகிறார். உங்க வீட்டு மேல நேசரின் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இன்னொன்று, யெகோவா நிசி என்ற வெற்றி கொடி உங்க வீட்டிலே பறக்க விட்டிருக்கிறார். கொடி யார் வீட்டில் பறக்கும்? தேசத்தில் ஆளுகை செய்வர்கள் வீட்டில் தான் தேசிய கொடி பறக்கும். இல்லை என்றால் வேறு தேசத்து அதிபதிகள் இங்கே பணி செய்து கொண்டிருப்பார்களானால் அந்த அம்பாசடர்ஸ் அவர்கள் வீட்டில கொடி பறக்கும். இந்த கோத்தாரி ரோட்டில் டர்க்கி தேசத்துக்கு ஒரு இந்தியர் பிரதிநிதியா இருக்கிறார். அவர் வீட்டுக்கு முன்னால டர்க்கி தேசத்து கொடி பறக்கும், துருக்கி தேசத்து கொடி பறக்கும். அவர் வேற தேசத்துக்கு பிரதிநிதியா இருக்கிறார், அந்த தேசத்துக்கு. நீங்க எந்த தேசத்துக்கு சொந்தக்காரங்க? சியோன் சீருக்கு சொந்தமானவர்கள். சியோன் தேசம், பரம எருசலேம், அந்த தேசத்தின் சிலுவை கொடி உங்க வீட்டு மேல பறக்கு. அப்ப கொடி யார் வீட்டு மேல பறக்கோ? அவர் விசேஷித்தவர்கள். தாவீது சொல்றான், தேவரின் நீர் எனக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அப்ப நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒரு கொடி பறக்கிறது அந்த காலத்தில் வானத்தில் பறந்து கொண்டு தெரிகிற பொல்லாத ஆவிகள் அந்த கொடியை கண்டு நடுங்கி அந்த இடத்தை விட்டே விலகி போகுது. இது ஒரு பாதுகாப்பு. இன்னொன்று, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் உங்க கூடவே இருக்கு, உங்க வீட்டு மேல தரித்து இருக்கு. இது கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நல்ல ஆவியில் அனுபவம் பெற்றவர்கள் வந்தால் இந்த காரியங்களை கண்டுகொள்ள முடியும். மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் உங்க வீட்டு மேல இருக்கு. நீங்க போகும்போது பகலில் மேகஸ்தம்பம் கூடவே வரும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இரவில் நீங்கள் தரித்திருக்கும் போது, உறங்கிக் கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானின் கிரியைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு அக்னி ஸ்தம்பம் உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் முந்தா நாள் ஊர்லேருந்து வருகிறேன், மீட்டிங் முடிச்சுட்டு சிண்டிவனம் பக்கத்தில் வரும்போது நான் முழித்திருந்தேன். அப்போ எனக்கு டேவிட் எத்துராஜ் அவரோட எங்களுக்கு ஊழியத்தை நிமித்தம் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டு, நல்ல அன்பு பழக்கம் உண்டு. அந்த நினைவுகள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த பகுதியை கடந்து வரும், ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் பகுதியில் தான் பஸ் நின்று பரப்பிட்டு வருது. அந்த இடம் வந்தோடனே எனக்கு மனசு ரொம்ப ஒரு வேதனையோடு இருந்தது. அப்படின்னு நினைச்சு நான் தூக்கமே வரல. ஏன் நினைச்சிட்டு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருகிறேன். எங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முன்னால ஒரு எஸ்ஆர்எம் பஸ் வால்வோ பஸ் பயங்கர இம்பாக்ட்ல வந்து அடிச்சிட்டான். இவ்வளவு நாங்க நின்றுகிட்டு இருந்த பஸ், கொஞ்சம் பேர் வெளியே நின்னாங்க. நல்லவள யாருக்கும் எந்த சேதம் இல்லை, பஸ் தான் டேமேஜ். ஆனால் கேஸ் ஆயிட்டு 4 மணி நேரம் ரோட்ல விட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து எல்லாம் படம் பிடிச்சு எல்லாம் பண்ணி தான் வண்டியை எடுத்தாங்க. அப்போ போலீஸ்காரன் வரும்போது பேசஞ்சர் சண்டை போடுறாரு, எங்க பஸ்ல உள்ள பேசஞ்சர். எங்களை ஏதாவது மாற்று வழி பண்ண வேண்டியதுனே, நீங்க பஸ்ஸை இடிச்சுடுவீங்க, சண்டை போடுவீங்க, நாங்க என்ன 1000 ரூபாய் வாங்கிட்டு பஸ்ல ஏத்துறோம் ஆ ஊன்னு சொல்லி ஒரே கத்து கத்துனாரு. போலீஸ்கார் சொன்னாரு, யோ செத்து இருந்தா நீங்க தான் ஏன் கிடப்ப, நல்ல வேலை பிழைச்சு சொல்லு, ஆண்டவன் உங்களை காப்பாத்திருக்கான் ஐயா, ஆண்டவன் நன்றி சொல்லிட்டு போயா அப்படின்னாரு. அவர் எந்த ஆண்டவரை சொன்னாரோ, ஆனா அந்த ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் பஸ்ஸில் அதை தூக்கம் வராமல், ஆண்டவரே உடைய பாதுகாப்பு இல்லைன்னா என்னெல்லாமோ நடந்துருது. ஒரு ஊழியக்காரன் குடும்பத்துக்கு கூட கண்ணீர் வந்து விடுகிறது. ஆண்டவரே எல்லாம் காத்துக்கொள்ளும், இந்த பேசஞ்சர்ஸை காத்துக்கொள்ளும். பாருங்க, ஒரு பாதுகாப்பின் வளையம். அப்போ சொல்கிறேங்க, இது கோரமான அந்த வால்வோ வண்டி எத்தனையோ டயர் உள்ள வண்டி, பயங்கர இம்பாக்ட். 100 கிலோமீட்டர் வந்து இடிக்குமான எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதோட இம்பாக்ட் எவ்வளோ கொடூரமானது. ஒருத்தர் கூட ரத்த காயம் இல்லாமல் பஸ்ஸுக்கு மட்டும் தான் சேதாரம். ஆண்டவர் காப்பாற்றினார, இதுதான் கர்த்தர். எந்த நேரத்தில் என்ன எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் நம்மை காத்து வருகிறார். அப்போ நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, உங்கள் வீட்டு மேலே ஐடென்டிட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் கொடி பறக்கிறது, இன்னொன்று மேகத்தம்மா அக்னிஸ்தம்மா. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க போகிறாங்க, கருப்பு படையும் குதிரை படையும் சொறிய படையும் தான் போகுது, அந்த படை தான் போகுது, வானர படைகள் பின்னால போகுது. நம்ம பின்னால் யாரும் வர்றது தெரியாது, ஆனா ஒருத்தரும் நம்ம தொட முடியாது, ஒருத்தரும் நம்ம தொட முடியாது. நம்ம எவ்வளவு சுதந்திரமா போறோம், அவன் ஜெயில் கைதி மாதிரி போறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் ஜெயில் கைதி மாதிரி போறான், ஆனா நாம எவ்வளவு சுதந்திரமா போறோம். ஏன்னா நீ சாதீன கர்த்தரான நம்மை பாதுகாத்துக் கொண்டு. அல்லேலூயா. அந்த ரகசிய செயற்கை இது யோபுடைய வீட்டில் இருந்தது, அது போயிட்டு. ஆனா இன்றைக்கு அந்த சீரை கர்த்தர் உனக்கு வைத்து, ஏன்னா நீ அவருக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டி, உன்னை யாரும் தொற்றக்கூடாத, உன் கற்புக்கு களங்கம் வந்து விடக்கூடாது. கற்பனால் நீங்க உலகத்தின் அர்த்தம் கொண்டு விடாதீர்கள், ஆவிக்குரிய கற்பை சொல்லுகிறேன். ஆகவேதான் கர்த்தர் உன்னை இரவும் பகலும் மனவாட்டியாகிய உன்னை இந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள் வைத்து பாதுகாக்கிறார். இது எவ்வளவு ஒரு பெரிய நல்ல சீர். கடைசியாக நீ வாழ்கிற வீதியில குக்குரல் உண்டாயிருக்காது. இன்னைக்கு வீதிகளிலே குக்குரல், அந்த தெருவில் நமக்கு சமாதானம் இருக்க முடியுமா? தெருவில் தொடர்ந்து ஆக்சிடென்ட், 10 மரணம், வியாதி, திருடு, கொலை, வழிப்பறி, இப்படியே ஒரு இருக்கிற தெருவில் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுமா? அல்லது 10 குடித்தனம் இருக்கிறீங்க, எல்லா வீட்லயும் பிரச்சனை, குடி, அடிதடி, உத, அப்படி இருக்கிற இடத்துல உங்களால பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வாழ முடியுமா? நீங்க வாழ்கிற பகுதி சமாதானமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்மளால உங்க பகுதி எப்படி இருக்கு? நீங்க வாழ்கிற பகுதி ஒரு சமாதானத்துக்குரியதா இருக்கணும். அந்த சமாதானம் வேற யாரால வராது, உங்கள் மூலமா தான் வரும். ஏனென்றால் சமாதானத்துக்கு காரணர் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, இந்த சமாதானத்தின் பாத்திரர் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, நீங்கள் வாழ்கிற வீதியில அழுகுறல் ஒரு நாள் உண்டாயிருக்காது. அல்லேலூயா. அப்ப நீதிமான் கூடாரத்தில் களிப்பும் கம்பீர சத்தமும் உண்டு. நீங்க உங்க வீட்டில் கத்துற நல்லா பாடி துதிங்க, உங்கள் நிமித்தமாக உங்கள் தெரு களிப்புள்ளதாய் மாறும், ஒரு சமாதானத்துக்குரியதா வரும். அவங்க புறஜாதிகளா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாதவர்களாக கூட இருக்கலாம், ஆயினும் உன் நிமித்தமாக ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு 10 நீதிமான் நிமித்தமாக பட்டணத்தனா அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதே தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீங்கள் வாழ்கிற தெருக்களுக்காக பாரத்தோடு செபியுங்கள். அந்த தெரு மக்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கட்டும், அவர் சமாதானத்துக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. உன் தெரு சமாதானம் ஆயிட்டுனா ஊர் சமாதானமா இருக்கும், ஊர் சமாதானம் ஆயிட்டுனா பட்டணம் சமாதானமா இருக்கும், பட்டணம் சமாதானம் ஆயிட்டுனா நம்முடைய தேசம் சமாதானமாய் இருக்கும். ஏனென்றால் அந்த உலகம் தரக்கூடாத சமாதத்தை இயேசு கிறிஸ்து தான் தரணும். உன் தெருக்கள்ல குக்குரல் உண்டாயிருக்கிறதா, அதை பார்த்துக்கொண்டு நீங்க வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்காரு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்க தெரு அமைதலாய் சந்தோஷமுள்ளதா இருக்க கூடுமானால் அதுவும் உங்களால் தான் முடியும். ஹல்லேலூயா. அது நேரம் இல்லை, அவர் எப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 5 விதமான சீர்களை கர்த்தரே கொடுத்தார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்தது உங்கள் கலஞ்சங்கள் நிரம்பும். நம்புவதற்கு எதுவும் இல்லை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், ஆஸ்திகளை தருவார். 4வது, கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை விட்டு விலகாது இருக்கும். 5வது, உங்கள் நிமித்தமாக தெருக்களில் உங்கள் வீடு பகுதிகளிலே சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்களை மூடுவோம். தேவன் நோக்கிப்பார். ஹல்லேலூயா. பாமகஸ்தோம். நமக்கு முந்தின சீர் இருந்தது, அது நம்முடைய முன்னோர்களால் பிதாக்களால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். கர்த்தரே நமக்கு நல்ல சீர்களை தர விரும்புகிறார். முதலாவது, உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லுவதை தவிர்த்து முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இது உம்முடைய பிள்ளை, இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை நீங்க எடுத்துட்டு போய் வளங்க, கர்த்தருக்குன்னு வளர்த்து பாருங்க. இன்னைக்கு அநேகர் தங்களுக்குன்னு வளர்க்கிறார்கள், தங்களுக்குன்னு வளர்க்கிறார்கள், அது வளர்த்தக்கடா மாறல பாயுது. நீ கர்த்தருக்குன்னு வளர்த்து பாருங்கள், அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், விருட்ச கன்றுகளா இருப்பார்கள். ஹல்லேலூயா. நன்றி. உன் விளைவின் முதல் பலனில் கர்த்தருக்கு உண்மையாயிரு, உன் உழைப்பில் உண்மையாயிரு, உண்மை உத்தமமாயிருங்கள், கொஞ்சமாயிருக்கட்டும் மனரமியமாயிருங்கள், அதுல கர்த்தருக்கு முதற் பலனை கொடுங்கள். உங்கள் களஞ்சங்கள் நிரம்பும். நம்புவதற்கு எதுவும் இல்லாத காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். நம்புவதற்கு எதுவும் இல்லாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய ரத்தம், நேசரின் கொடி, அவருடைய மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இன்னைக்கு உங்கள் வீட்டின் மேல் இருக்கிறது. அதனால்தான், அதான் கிருபை. அதனால்தான் இன்னைக்கு நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. உலகத்தில் நடக்கிற பொல்லாத காரியங்கள், கேள்விப்படுகிற பார்க்கிற செய்திகள், எத்தனை வேதனை. பாலிய பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் வெளியே சென்று வர வேண்டும், பாவ உலகத்துக்கு போய் வருகிறார்கள். அப்ப அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பங்கள் வீட்டில் தரித்திருக்க வேண்டும் என்றால் மோசையைப் போல ஆசரிப்பு கூடாரத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். உன் வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் இரவும் பகல் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மேகசமோ அக்னிசமோ உன் கூடாரத்து மேல நிற்கும். அன்னைக்கு நின்றதை ஜனங்கள் கண்டார்கள். உன் தெருவில் இருக்கிறவர்கள் காண வேண்டும். ஓ, இவர்கள் ஆராதிக்கிறவர்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், இவர்கள் மூலமா நமக்கு சமாதானம் உண்டாகிறது என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு நீ போகிற இடத்துல, மிதிக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உன்னிமித்தமாய் சமாதானம் உண்டாக வேண்டும். உன் தெருக்களில் கழிப்பும் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்க வேண்டும். நீ வாழ்கிற தெருக்களில் இன்னைக்கு அழுகுரல், ஓலம், ஒப்பாரி, அகால மரணங்கள், கொலை, திருடு, அது என்ன? சாத்தானின் கொட்டை. உன் நிமித்தமாக நீ வாழ்கிற பகுதி சமாதானமான தாபரமாய் மாற வேண்டும். ஓ நன்றி. அவை புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அந்த சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடும், கண்களை மூடும். பாஸ்டர்கள் இப்பொழுது ஜெபித்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய இந்த ஐந்து சீர்களும் மனவாட்டிகளாகி உங்களுக்கு கிடைக்கும்படியாய் பாஸ்டர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். உங்களோடு கூட நாமும் இந்த ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொள்வோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே. தேவரீர் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உமது பிள்ளைகளுக்கு என்று நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஐந்து விதமான மகிமையான சீருக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் முன்பின சீரை பார்க்கிலும் உன் பிந்தின சீர் பெரிதாயிருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற ரத்தத்தினால் கழுவப்பட்ட எங்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் விசேஷமாய் வைத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தராகி ஆண்டவர் ஆண்டவரே உடைய தாசன் மூலமாய் அனுப்பி கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களால் சொல்லப்பட்ட வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆகினால் இப்பொழுதும் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க அனுப்பி கொடுத்த உடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் சபையார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ள வேத வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துங்க. இத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகள் உண்மை தேடுகிறார்கள். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தரைங்க என்னென்றைக்கு நடத்துவீங்க அப்பா. காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் தொடர்ந்து மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவர் செய்தி கொடுத்த முடியாத ஆசன் மேல் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்தி இன்னும் மகிமையாக நீங்க பயன்படுத்தி இன்னும் பல இடங்களிலே ஆசீர்வாதமாய் நீங்க கொண்டு செல்வதற்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக, ஆமேன்.